வேத ஆராய்ச்சி நேயர்களை கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தேய காலம் ஊதுவோம். பாவிகள் மேலுருகி பாடுபட்டு மறித்த ஜீவாதிபதி இயேசு சிந்தை மகிழ்ந்திடவே ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம். ஜீவ வசனம் கூறுவோம், சகோதரரே சேர்ந்தே எக்காலம் ஊதுவோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களே, ஒவ்வொரு நாளும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் வளர அதிகமாக வாஞ்சிக்கிறோம். நிகழ்ச்சியில் கூறப்படும் கருத்துக்களை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இருங்கள். செய்தியை கேட்கும் முன் ஓர் இனிய பாடலை கேட்போமா?
அடைந்தேன் உந்தன் தாளே பத்தர் பா பண்பாய் ஒப்புவித்தேன் உன் சித்தம் எனது பாக்கியம் தேவ திருக்குமாரா இன்றை தீனம் உன்னருள் இகுவா தேவ சர்வாயுதத்தை திறக்க என கழித்து இந்த தீனம் உள்ளருள் இகுவாய் ஏசுநாதையா இந்த தீனம் உள்ளருள் இகுவாய் அன்றும் பூதிரம் நரர் என்று சிந்தி மீட்டனை வெற்றியுடன் ரட்சித்த நன்றி போலே எனக்கு இந்த
பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே ஜனங்களை லெக்கம் பார்த்ததினாலே தாவீது கர்த்தர் மேல் உள்ள தனது நம்பிக்கையை படையின் மீது வைத்தபடியினாலே உண்டான அவிசுவாசமான நிலைமைக்காக தேவன் தாவீதை தண்டித்தார் என்று பார்த்தோம். இஸ்ரேல் மக்களிலே 70,000 பேர் மடிந்தார்கள். ஆனாலும் தாவீது, ஆண்டவரே, இந்த ஜனத்தை என்ன சொன்னது நான் அல்லவா? நான் தான் பாவம் செய்தேன். இந்த ஆடுகள் என்ன செய்தது? என் தேவநாய கர்த்தாவே, வாதிக்கும்படி உம்முடைய கரம் உம்முடைய ஜனத்திற்கு விரோதமாயிராமல் எனக்கும் என் தகப்பன் வீட்டாருக்கும் விரோதமாயிருப்பதாக என்று கெஞ்சி பிரார்த்தித்தான் என்று பார்த்தோம். தொடர்ந்து என்ன நடந்தது தெரியுமா? பாருங்கள், 1:21-18. அப்பொழுது எபூசியனாகிய ஓர்னானின் களத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கும்படி தாவீது அங்கே போக வேண்டும் என்று தாவீதுக்கு சொல் என்று கர்த்தருடைய தூதன் காத்துக்கு கட்டளையிட்டான். இந்த ஓர்னானின் களம் என்பது மோரியா மலையின் பகுதியிலே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. இன்று அந்த இடத்திலேதான் ஓமர் மசூதி இருக்கிறது. இதுதான் பழங்கால தேவாலயம் இருந்த இடம். எனவே இந்த இடத்தை தெரிந்து கொண்டது தாவீதல்ல, தேவனே என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். 1:21-21 பாருங்கள். அப்படியே தாவீது கர்த்தரின் நாமத்திலே காத் சொன்ன வார்த்தையின்படியே போனான். ஓர்னான் திரும்பி பார்த்தான். அவனும் அவனோடு இருக்கிற அவனுடைய 4 குமாரரும் அந்த தேவதூதனை கண்டு ஒளித்துக் கொண்டார்கள். ஓர்னானோ போரடித்துக் கொண்டிருந்தான். தாவீது ஓர்னானிடத்தில் வந்தபோது ஓர்னான் கவனித்து தாவீதை பார்த்து அவன் களத்திலிருந்து புறப்பட்டு வந்து தரைமுட்டும் குனிந்து தாவீதை வணங்கினான். தனது களத்திலே கோதுமையை போரடித்துக் கொண்டிருக்கிறான். இன்றைக்கும் அந்த இடத்திலே மதியத்திற்கு மேலே போரடிப்பதற்கு இதமான காற்று வீசுகிறது என்று சொல்லப்படுகிறது. ஏற்கனவே நான் சொன்னது போல இந்த மோரியா மலையிலேதான் ஆபிரகாம் பலிபீடத்தின் மேல் ஈசாக்கை படுக்க வைத்தான். அந்த மோரியா மலையின் அடுத்த பகுதிதான் கொல்கதாவாயிருக்கிறது. அதுதான் கபால ஸ்தலம் என்றும் அழைக்கப்படுகிறது. அங்கே தேவன் தனது ஒரே குமாரனை பலியாக ஒப்புக் கொடுத்தார். கவனித்தீர்களா? ஆபிரகாம் தனது குமாரனை பலியாக எந்த இடத்திலே ஒப்புக் கொடுக்கும்படியாய் வந்தானோ அதே இடத்தைத்தான் தேவனும் இப்பொழுது தெரிந்தெடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டின் பலிகள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவாகிய மெய்யான பலியையே சுட்டிக்காட்டுகிறதா இருக்கிறது. 1:21-23 பாருங்கள். அப்பொழுது தாவீது ஓர்னானை நோக்கி, இந்த களத்தின் நிலத்திலே நான் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டும்படிக்கு அதை எனக்கு கொடு. வாதை ஜனத்தை விட்டு நிறுத்தப்பட எனக்கு அதை பெரும் விலைக்கு கொடு என்றான். ஓர்னான் தாவீதை நோக்கி, ராஜாவாகிய ஆண்டவன் அதை வாங்கிக் கொண்டு தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. இதோ சர்வாங்க தகனங்களுக்கு மாடுகளும் விறகுக்கு போரடிக்கிற உருளைகளும் போஜன பலிக்கும் கோதுமையும் ஆகிய யாவையும் கொடுக்கிறேன் என்றான். ஆனால் தாவீது என்ன சொல்கிறார் பாருங்கள், 24. அதற்கு தாவீது ராஜா ஓர்னானை நோக்கி, அப்படியல்ல, நான் உன்னுடையதை இலவசமாய் வாங்கி கர்த்தருக்கு சர்வாங்க தகனத்தை பலியிடாமல் அதை பெரும் விலைக்கு வாங்குவேன் என்று சொல்லி தான் விலைக்கரையும் செலுத்தாத எதையும் கர்த்தருக்கு கொடுக்க தாவீதுக்கு விருப்பமில்லை. அதற்கான முழு தொகையையும் செலுத்தினான். வசனங்கள் 25-26. தாவீது அந்த நிலத்திற்கு 600 சேக்கல் நிறை பொன்னை ஓர்னானுக்கு கொடுத்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலியையும் செலுத்தி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது அவர் வானத்திலிருந்து சர்வாங்க தகன பலிபீடத்தின் மேல் இறங்கின அக்னியினால் அவனுக்கு மறு உத்தரவு கொடுத்ததும் அல்லாமல் வேற என்ன நடந்தது? வசனம் 27. தேவதூதன் தன்னுடைய பட்டயத்தை உரையிலே திரும்ப போட வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். அருமையானவர்களே, அன்று அந்த மோரியா மலையிலே பட்டயம் உரையிலே போடப்பட்டது. ஆனால் கொல்கதா மலையிலே இயேசு கிறிஸ்துவின் விழாவிலே ஈட்டி பாய்ந்தது. இதை குறித்து ஒருவர் சொல்லும்பொழுது, இயேசுவின் விழாவில் ஈட்டி பாய்ந்த காயத்தின் வழியாய் நான் அவருடைய இருதயத்தை சென்றடைந்தேன் என்று சொல்லியிருக்கிறார். வசனங்கள் 28-30 வரை பாருங்கள். எபூசியனாகிய ஓர்னானின் காலத்திலே கர்த்தர் தனக்கு உத்தரவு அருளினதை தாவீது அக்காலத்திலே கண்டு அங்கேதானே பலியிட்டான். மோசே வனாந்தரத்தில் உண்டாக்கின கர்த்தருடைய வாசஸ்தலமும் சர்வாங்க தகன பலிபீடமும் அக்காலத்திலே கிபியோனின் மேட்டில் இருந்தது. தாவீது கர்த்தருடைய தூதனின் பட்டயத்திற்கு பயந்திருந்தபடியால் அவன் தேவ சந்நிதியில் போய் விசாரிக்க கூடாதிருந்தது. இங்கே மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்க வேண்டும். பின்னான காலங்களிலே தேவாலயம் எங்கே கட்டப்பட வேண்டுமோ அந்த இடத்திலே தாவீது இப்பொழுது பலிபீடத்தை வைத்தான், பலி செலுத்தினான். இங்கேதான் தேவன் மனுக்குலத்தை சந்தித்தார். இந்த நிகழ்விற்கு பிறகு இந்த இடம் தேவனுக்கு பலி செலுத்தும் ஒரு இடமாயிற்று. தகன பலிபீடம் இயேசு கிறிஸ்துவை சுட்டிக்காட்டுகிறது. அவரே நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினவர். நமக்காக தனது சொந்த இரத்தத்தையே கிருபையாசனத்திலே தெளித்தவர். அவரே நம்முடைய பிரதான ஆசாரியன். அவர் பரத்திற்கு ஏறி சென்று பிதாவின் வலது பார்சத்திலே இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மட்டுமே நாம் பிதாவை கிட்டிச் சேர முடியும். இதை புரிந்துதான் தாவீது அந்த பலிகளை செலுத்தினார். அங்கே ஒரு கொள்ளை நோய் கடந்து சென்று கொண்டிருந்தது. தூதனுடைய கரத்திலே இருந்த பட்டயம் எருசலேமை நோக்கி நீட்டப்பட்டிருந்தது. தாவீது பலி செலுத்துவதனாலே தேவனிடத்திலே கேட்பது என்ன? இரக்கம். தேவன் இரக்கங்களின் தேவன், கிருபையின் தேவன். ஆனாலும் பிரியமானோர்களே, தேவன் தம்முடைய இரக்கத்தினாலே நம்மை இரட்சிக்கவில்லை. நம்முடைய பாவத்திற்கான தண்டனை செலுத்தப்பட வேண்டியதாயிருந்தது. ஏனென்றால் தேவன் நீதிபரர். அவருடைய இரக்கத்தினாலே மட்டும் நம்மை அவர் இரட்சிக்க முடியாது. அவருடைய அன்பினாலே மட்டும் நம்மை இரட்சிக்க முடியாது. அவர் உங்களை நேசிக்கிறார். தமது இரக்கத்தை உங்களுக்கு அவர் காட்டுவார். ஆனாலும் நாம் எல்லாருமே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதான் இரட்சிக்கப்பட்டோம். இதன் பொருள் என்ன? நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை ஒருவர் செலுத்த வேண்டியதாயிருந்தது. பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். நம்மை இரட்சிப்பதற்காக பாவங்களை குறித்து தேவன் கண்களை மூடிக்கொள்ள முடியாது. தேவனுக்கு முன்பாக நாம் மகா பெரிய பாவிகள். எனவே அது தண்டிக்கப்பட வேண்டும். நம்முடைய பாவத்திற்கான தண்டனையாகவே இயேசு இந்த உலகத்திலே வந்து பாடுபட்டார். நமக்கான பலியாகவும் கிருபாசனமாகவும் அவரே இருக்கிறார். 1:22-29 வரை கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக செய்யப்படுகிற ஆயத்தங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த பகுதியிலிருந்து 1:4 இறுதி வரை அந்த அமைப்புகளை குறித்து நாம் பார்க்கப் போகிறோம். எப்படி பொருட்கள் சேகரிக்கப்பட்டது, கர்த்தருக்கென்று ஆலயத்தை கட்டுவதை குறித்து தாவீது எவ்வளவு உற்சாகமுள்ளவராய் இருந்தார் என்பதை பார்க்கிறோம். மீண்டுமாக கூற விரும்புகிறேன், நாளாகமும் தேவனுடைய கண்ணோட்டத்தை நமக்கு காட்டுகிறது. தாவீதினுடைய மனதிலே இருந்த தேவாலயம் தேவனுக்கு முன்னதாகவும் இருந்தது. தாவீது எருசலேமிலே அநேக வீடுகளை கட்டினார். ஆனால் மிக மிக முக்கியமானது கர்த்தருடைய தேவாலயம். ஏன்? ஒரு தனி மனிதனோ ஒரு ஜனக்கூட்டமோ சர்வ வல்லமையுள்ள தேவனோடு ஒப்புரவாகாவிட்டால் சமுதாய சீர்திருத்தம் நடைபெற முடியாது. கர்த்தருடைய பெட்டி எருசலேமிற்கு கொண்டுவரப்பட்ட பிறகு எருசலேமிலே பல சிறப்பான காரியங்கள் செய்யப்பட்டன. ஆவிக்குரிய காரியங்கள் முதன்மையான இடத்திலே சீர் செய்யப்படும் பொழுது தொடர்ந்து மற்ற காரியங்கள் அந்தந்த நேரத்திலே நடைபெறும். இன்றைக்கு தேவையுள்ள மனிதனுடைய தேவை சந்திக்கப்படும் பொழுது எல்லாமே சரியாகும் என்று எண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, உலகத்தின் பிரச்சனையை தீர்ப்பதற்கு மனிதன் எதையுமே செய்ய முடியாது. ஏனென்றால் தேவனுக்கும் அவனுக்கும் உள்ள உறவை அவன் சரி செய்ய வேண்டியதே முக்கியமான பிரச்சனை. இந்த காரணத்தினாலேதான் எத்தனையோ ஏழை எளிய மக்களுக்கென்று உதவிகள் புறப்பட்டு வந்தாலும் அவை முழுமையாக தேவையோடு இருக்கிற மக்களுடைய கரங்களிலே போய் கிடைக்கிறதில்லை. தேவாலயம் ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பேசுகிறது. தேவனோடு உள்ள சரியான உறவை குறித்து சொல்கிறது. தாவீதினுடைய ராஜ்யத்திலே நடைபெற்ற காரியத்தை குறித்து பார்க்கும்பொழுது தேவனுடைய கண்ணோட்டத்திலே அது முக்கியமானதாய் இருந்தது. அங்கே நடந்த யுத்தங்களை விட மற்ற அரசியல் காரியங்களை விட இதுவே தேவனை பொறுத்தமட்டிலேயும் பிரதானமானது. இந்த காரியத்தை சமீபத்து சரித்திரத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பது நமக்கு ஆர்வம் தரக்கூடிய ஒன்றாயிருக்கும். இங்கிலாந்து தேசம் பல ஆண்டுகளாக உலகத்தை ஆண்டு வந்தது. இங்கிலாந்து ராஜ்யத்திலே சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை என்ற கூற்று விளங்கி வந்தது. வேறு எந்த தேசத்தை காட்டிலும் அதிகமான நிலப்பரப்பை அது ஆண்டு வந்தது. அவர்கள் பூரணமானவர்கள் அல்ல. அவர்களை குறித்து குறை சொல்ல எவருமே அநேக காரியங்களை கூற முடியும். இருந்தாலும் உலகத்தின் பல பகுதிகளுக்கு நல்ல காரியங்களை செய்கிறதாய் இருந்திருக்கிறது. இங்கிலாந்து ராஜ்யத்தின் முக்கியமான காரியம் பிக்பென் கடியாரத்திற்கு அடியிலே இருக்கும் பார்லிமெண்டிலே நிறைவேறவில்லை. ஜான் வெஸ்லி எனும் தேவ மனிதன் திருச்சபையை விட்டு வெளியேற்றப்பட்ட பொழுது கல்லறைகள் மேல் நின்று அவர் பிரசங்கித்தார். இதன் விளைவாக ஒரு பெரிய எழுப்புதலங்கே உண்டாயிற்று. மட்டுமல்ல, ஜான் வெஸ்லியின் ஊழியத்தினாலே இங்கிலாந்து தேசத்தில் ஏற்பட இருந்த ஒரு பெரிய புரட்சி நிறுத்தப்பட்டது. உலகம் எங்கிலேயும் நாகரீகம் வளர்வதற்கு ஜான் வெஸ்லியின் செயல்கள் காரணமாயிருந்தன. பிரியமானவர்களே, ஜான் வெஸ்லியின் ஊழியத்தின் விளைவாகவே உலகத்தின் பல பகுதிகளுக்கு ஊழியக்காரர்கள் அனுப்பப்பட்டார்கள். அதன் விளைவாகத்தான் இன்றைக்கும் நாம் அறுக்கிறோம். இங்கிலாந்து தேசத்தை குறித்து குறை கூறும் எந்த மனிதனும் கூட பாவமும் அக்கிரமும் நிறைந்த இந்த நாட்களை விட அந்த நாட்கள் மேல் என்று கூறுவார்கள். தேவனுடைய கண்ணோட்டத்தின்படி தேவாலயம் கட்டுவதற்காக தாவீது செய்த ஆயத்த பணிகள் மிக முக்கியமானது. 1:22 பாருங்கள். அப்பொழுது தாவீது, தேவனாய கர்த்தருடைய ஆலயம் இருக்கும் ஸ்தலம் இதுவே, இஸ்ரவேல் பலியிடும் சர்வாங்க தகன பலிபீடம் இருக்கும் ஸ்தலமும் இதுவே என்றான். பின்பு தாவீது இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அந்நிய ஜாதியாரை கூடி வரச் செய்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கான கல்லுகளை வெட்டி பணிப்படுத்தும் கல் தச்சரை ஏற்படுத்தினான். இந்த ஒரு நாளின் காலத்திலேதான் தேவாலயம் கட்டப்பட வேண்டும் என்பதை தாவீது தீர்மானித்தான். 1:22-3:4 பாருங்கள். தாவீது வாசல்களின் கதவுகளுக்கு வேண்டிய ஆணிகளுக்கும் கீழ்களுக்கும் மிகுதியான இரும்பையும் நிறுத்த முடியாத ஏராளமான வெண்கலத்தையும் எண்ணிறந்த கேதுரு மரங்களையும் சம்பாதித்தான். சீதோனியரும் தீரியரும் தாவீதுக்கு திரளான கேதுரு மரங்களை கொண்டு வந்தார்கள். இந்த தீரு சீதோன் பகுதிகளை குறித்து புதிய ஏற்பாட்டிலேயும் நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே இருந்துதான் தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான மரமும் கல்லும் வந்தது. 5 பாருங்கள். தாவீது என் குமாரனாய சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான். கர்த்தருக்கு கட்டப்படும் ஆலயம் சகல தேசங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரியதாயிருக்க வேண்டும். ஆகையால் அதற்காக வேண்டியவைகளை இப்பொழுதே சேகரம் பண்ண வேண்டும் என்று சொல்லி தாவீது தன் மரணத்திற்கு முன்னே திரளாய் சபதரித்து வைத்தான். பெரிதாய் என்ற வார்த்தையை சற்றே கவனியுங்கள். கர்த்தருடைய கண்ணோட்டத்திலே நாம் சரித்திரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவீது தேவாலயம் கட்டுவதற்காக மிக திரளான பொருட்களை சேகரித்து வைக்கிறான். சாலமோன் இளைஞனாகவும் அனுபவம் இல்லாதவனாகவும் இருக்கிறான் என்பதை அறிந்த தாவீது கர்த்தருடைய ஆலயம் மிக பெரிதாய் இருக்க வேண்டும் என்பதை குறித்தும் அதற்கு தேவையான பொருட்களை சேகரிக்க காலம் எடுக்கும் என்பதை குறித்தும் அறிந்து செயல்பட்டான். எனவேதான் பிரியமானவர்களே, அந்த முதல் தேவாலயத்தை சாலமோன் கட்டிய ஆலயம் என்று சொல்வதை விட தாவீதின் ஆலயம் என்றே நாம் சொல்லலாம். 1:22:6-8 பாருங்கள். அவன் தன் குமாரனாய சாலமோனை அழைத்து இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறதற்காக அவனுக்கு கட்டளை கொடுத்து சாலமோனை நோக்கி, என் குமாரனே, நான் என் தேவனாய கர்த்தரின் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்ட என் இருதயத்தில் நினைத்திருந்தேன். ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி நீ திரளான இரத்தத்தை சிந்தி பெரிய யுத்தங்களை பண்ணினாய். நீ என் நாமத்திற்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், எனக்கு முன்பாக மிகுதியான இரத்தத்தை தரையிலே சிந்த பண்ணினாய். தாவீது செய்த யுத்தங்கள் எல்லாம் அவன் மேலே கட்டாயப்படுத்தப்பட்டதாயிருந்தாலும் அவனை இரத்தம் சிந்திய மனிதன் என்றே கர்த்தர் அழைக்கிறார். வலுக்கட்டாயமாக தாவீது எங்கேயும் யுத்தத்திற்கு செல்லவில்லை. தேவன் சமாதானத்தையே விரும்புகிறார். சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே நிரந்தரமான சமாதானத்தையே கொண்டு வரப்போகிறார். தாவீது யுத்த புருஷனாய் இருந்தபடியினாலே தன்னுடைய ஆலயத்தை கட்ட தேவன் அனுமதிக்கவில்லை. 1:22:9 இதோ உனக்கு பிறக்கப் போகிற குமாரன் அமைதியுள்ள புருஷனாயிருப்பான். சுற்றிலும் இருக்கும் அவன் சத்துருக்களை எல்லாம் விலக்கி அவனை அமர்ந்திருக்க செய்வேன். ஆகையால் அவன் பெயர் சாலமோன் எனப்படும். அவன் நாட்களில் இஸ்ரவேலின் மேல் சமாதானத்தையும் அமெரிக்கையையும் அருளுவேன். சாலமோன் சமாதானத்தின் ஒரு மனிதனாயிருப்பான். அவனுடைய காலத்திலே இளைப்பாறுதல் இருக்கும் என்பதை கர்த்தர் கூறினார். ஆனாலும் அந்த சமாதானம் நிரந்தரமானதல்ல என்பதை நாம் பார்க்கிறோம். என்றாலும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாலே ஒரு நாள் சமய தலைவர்கள் வெறுத்தாலும் பகைத்தாலும், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டைக்கு வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று அழைக்கும் ஒருவர் அங்கே வந்தார். இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்வதை விட உன்னை இளைப்பாற பண்ணுவேன் என்பதே சரியான மொழிபெயர்ப்பாகும். சாலமோன் செய்ய முடியாததை அவர் செய்வார். அவரே தாவீதின் வம்சவழியிலே வந்த சமாதான பிரபு. அவர் ஒருவரே இந்த உலகத்திலே இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் அமைதியையும் மனித ஆத்மாக்களுக்கு கொடுக்க முடியும். தேவனுடைய ஒரே பேரான குமாரன் உங்களுக்காக மறித்தபடியினாலே உங்கள் மேலே தேவன் கிருபை உள்ளவராய் இருக்கிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே அவருக்கேன் பூரணமான ஒரு இடத்தை கொடுக்கக்கூடாது? அவர் உங்கள் இருதய கதவு வரை வந்துவிட்டார். இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன் என்று மிக தெளிவாக வெளிப்படுத்தின விசேஷம் 3:20 கூறியிருக்கிற அவர் உங்கள் இருதய கதவையும் தட்டிக்கொண்டே இருக்கிறார். அவருக்கு நீங்கள் உங்கள் இருதயத்திலே இடமளித்து விட்டீர்களா? அல்லது இன்னமும் சில காலங்கள் பிந்தி நான் அவருக்கு என் வாழ்க்கையில இடம் கொடுப்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா? பிரியமானவர்களே, நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வோமா? இதுவே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள் என்றுதான் வேதம் சொல்கிறது. நமக்கு பிரியமில்லாத நாட்கள் வந்த பிறகு நாம் நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்போம் என்று இல்லாமல், இள வயதிலேயே, வாலிப வயதிலேயே, நடுத்தர வயதிலேயே அவருக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடமளித்து அவர் தரும் பூரண சமாதானத்தையும் மெய்யான சந்தோஷத்தையும் பெற்று அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருக்க நம்மை அர்ப்பணிப்போம். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய பார்வையிலே தேவாலயம் கட்டப்படுவது மிக முக்கியமான ஒரு காரியமாய் இருந்தது ஐயா, அதை நாங்கள் புரிந்து கொண்டோம். உம்முடைய விருப்பத்தை தாவீதினுடைய உள்ளத்திலே நீர் விளங்க பண்ணி சரியான இடத்தை தேர்வு செய்ய உதவி செய்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுதும் யார் யார் கர்த்தருக்காக ஆலயங்களை கட்ட திட்டமிட்டுக் கொண்டிருக்கிறார்களோ உம்முடைய பிள்ளைகளுக்கு சரியான இடத்தையும் சரியான ஞானத்தையும் கொடுத்தரலும். உமக்காக கட்டப்படுகிற ஆலயங்கள் சிறப்பானதாகவும் மகிமை நிறைந்ததாகவும் இருக்கட்டும். அதற்கான தேவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. எங்கள் வாழ்க்கை முழுமையடைய உம்மோடு உள்ள ஐக்கியத்திற்கு நாங்கள் முதலிடம் கொடுக்க, உமக்கு பிரியமானதை செய்வதற்கு முழு இடமும் கொடுக்க நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும். எங்கள் ஆண்டவர் நீர் பெரியவர் என்ற எண்ணம் எப்பொழுதும் எங்கள் உள்ளங்களிலே இருக்கட்டும். எல்லா காரியங்களுக்காகவும் உம்மையே நம்பும் நம்பிக்கையே எங்களுக்கு தாரும். உமக்காக நாங்கள் எதை செய்தாலும் அதை சிறப்பாய் செய்ய முழு பலனோடு முழு இருதயத்தோடு செய்ய நீரே எங்களுக்கு அருள் செய்யும். இயேசு இரட்சகரின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். யோசுவா 1:9. யோசுவா 1:9.